ஆதியாகமம் 22 அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உமேசகுமாரமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகனம் பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் ரெண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3 நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் இந்த கழுதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டார். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் அடுக்கி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரையிலே ஒரு கொம்புகளில் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்றும் இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என்பது. நம்ம கர்த்தருடைய நாமத்தை குறித்து தொடர்ச்சியாக நம்ம சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் கூட கர்த்தருடைய நாமத்தை குறித்து சிந்தித்து பார்க்கும் பொழுது யெகோவா ஈரே என்கின்ற ஒரு நாமத்தை குறித்து நாம் இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்க இருக்கிறோம். The Lord will provide. கடவுள் நமது தேவைகளை சந்திக்கிறவர் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இந்த 14 வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் பெயரிடுகிறான், யெகோவா ஈரே என்று சொல்லுகிறார். அநேக நேரங்களில் நம்ம இந்த பெயர்களை வாசிக்கும் பொழுது, நேம்ஸ் ஆஃப் காட் நம்ம படிக்கும் பொழுது, ஏன் சொல்லப்பட்டுச்சு, எதுக்காக சொல்லப்பட்டுச்சு, எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பாக்குறப்ப அது மிகவும் ஒரு ஆச்சரியமும் ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு காரியமும் ஆகியிருக்கிறது. வேதத்தை வாசிக்கிறப்பெல்லாம் பரிசுத்த ஆவியான கடவுள், எப்பொழுதும் வேதம் வாசிக்கிறப்ப நம்மளுக்குள்ள ஒரு சிந்தனை என்ன இருக்கணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியான கடவுள் அதை எனக்கு புரிந்து கொள்ளும்படியான கிருபையை எனக்கு தரணும்னு சொல்லி நம்ம எப்பொழுதும் ஜெபிக்கணும். அப்பதான் அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது எந்த சூழ்நிலையில அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு சோதனையில் இருந்து, ஒரு பெரிய சோதனை, அந்த சோதனையில் இருந்து ஆண்டவர் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவை பற்றியதான ஒரு மகிமையான ஒரு காரியத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். யோவான் 8 அதிகாரத்துல 56 வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாளை காண ஆவலா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லுகிறார். எப்ப கண்டான், எப்ப களி கூர்ந்தான் என்பது இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த இடத்துல அவன் ஆபிரகாம் கிறிஸ்துவை காணும்படியான ஒரு கிருபை. யோவான் சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது, இதற்கு முன்பதாக நாம் பார்க்கும் பொழுது, இதற்கு பின்னதாக யோவான் சுவிசேஷத்திற்கு நாம் வச்சிருக்கிற புதிய ஏற்பாடு இந்த நாட்களில கிடையாது. ஆனா பழைய ஏற்பாட்டினுடைய நாட்களிலே கூட ரட்சிப்பு கிறிஸ்துவின் மூலமா என்பதை ஆணித்தரமாக சொல்லி வருகின்ற ஒரு சூழல். ஆண்டவர் அற்புதமாக தன்னை வெளிப்படுத்துகிறார் தனது ஜனங்களுக்கு. இது ஆரம்பிக்கும் பொழுது, இந்த 22 அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று பார்க்கிறோம். இதுக்கு முன்னதாக 12 அதிகாரத்திலிருந்து இந்த 21 அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 9 சோதனைகளை ஆபிரகாம் கடந்து வருகிறான் தனது வாழ்க்கையில. ஆபிரகாம் ஒரு 25 வருட வாழ்க்கையில ஒரு 9 சோதனைகளை கடந்து இது ஒரு ஃபைனல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யூத வல்லுநர்கள். சொல்லும் பொழுது இது ஒரு கடைசி ஒரு நிகழ்வாக இது காணப்படுகின்றது என்று சொல்லுகின்றார்கள். வாழ்க்கை என்பது நம்ம சரியான முறையில புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் வாழ்க்கையை நாம் சரியாக புரிந்து கொள்வது இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு சுமூகமாகவே போய்கொண்டு இருப்பது கிடையாது. இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள், பிரச்சனைகள் பலவற்றை நாம் கடந்து வர வேண்டிய ஒரு சூழல். அநேக நேரங்களிலே பாபத்திலே வீழ்ச்சி, அநேக நேரங்களிலே வாழ்க்கையிலே தோல்வி, சோகங்கள், வருத்தங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு விசுவாசியாகிய நான் எப்படி இந்த உலக வாழ்க்கையிலே நான் வாழ வேண்டும், எப்படி கடவுளை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நம்ம சரியான முறையில நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்குள்ளாக இருக்கிறோம். அதாவது அந்த வசனம் சொல்லுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாம் தனது குமாரனாகிய ஈசாக்கை பலியிடும்படியாக மோரியா மலைக்கு அழைத்து செல்லுகின்றார். ஒரு குறித்த காலத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நிகழ்வுகளும் தேவனால் நியமிக்கப்பட்டவைகள். என்னுடைய பிறப்பு தேவனால் நியமிக்கப்பட்டது. என்னுடைய வாழ்வு தேவனால் நியமிக்கப்பட்டது. என்னுடைய முடிவு, என்னுடைய மரணம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் முடிவு செய்யப்பட்டே நான் இந்த உலகத்திலே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்திலே என்னுடைய வாழ்நாள் என்பது இவ்வளவு காலம் என்பது தேவனுடைய ஆதீனத்திலே சிந்தனையிலே குறிக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது. அநேக நேரங்களில் நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த உலகத்துல ரொம்ப நாள் நம்ம வாழ போறோம் அப்படிங்கறத ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமாவே இருக்க போறோம் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த உலகத்துல எனக்கு கஷ்டமே வராது கடவுளை சார்ந்து கொண்டா இல்ல. வாழ்க்கையில எல்லாம் வாழ்க்கையில சகலமும் உண்டு இந்த உலகத்துல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கறது நீங்க ஆழமான யோசிச்சு பார்க்கும் பொழுது, என்னைக்கு மனிதன் கடவுளை விட்டு பிரிந்து போனானோ அன்றிலிருந்து அவனுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அவன் சந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதுல எப்படி ஒரு விசுவாசி ஆகிய ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்த மகனாக, தேவனுடைய தேவனை தனது வாழ்க்கையிலே உறுதியாக பற்றி கொண்டவனாக எப்படி வாழ்ந்து வருகிறான் என்பதுதான் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் நிகழ்ந்த பின்பு அப்படிங்கிறப்ப ஆண்டவர் இந்த சிச்சுவேஷன், இந்த சூழல், இந்த ஆபிரகாம கொண்டாந்து தன்னுடைய மகன் பலியிடும்படியாக ஒரு சூழலை கடவுள் ஏற்படுத்தி இருக்கிறார். அதான் அந்த டைமிங். நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் சில காரியங்கள் அனுமதிக்கிறார். உங்களுக்கு சில நேரங்களை புரியவே புரியாது, சிலருக்கு புரிய புரியாது என்ன நடக்குது அப்படிங்கறது நம்மளால சிந்திச்சு பார்க்க முடியாது. பயங்கர கஷ்டமா இருக்கும். அநேக நேரங்களில் வேதனைகளை கடந்து வருவோம். ஏன் புரியுமா கேட்கணும், சிந்திக்கணும். அப்படி பார்க்கும் பொழுதுதான் அதுக்குதான் எப்பொழுதுமே வேதம் நம்மளுடைய வாழ்க்கையில மிக அருமையான ஒரு புஸ்தகம். பாருங்க, கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய ஆறுதல் தேறுதல், நம்முடைய வாழ்க்கையினுடைய அநேக நேரங்களிலே நம்மளை ஆறுதல் படுத்தக்கூடியது இந்த வேதம் மாத்திரமே. இப்படி அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2 வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 22 அதிகாரம் 2 வசனத்துல பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் அந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. அவங்க சொல்றாரு, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும். ஒவ்வொரு வார்த்தையும் அங்க முக்கியம், ஒவ்வொரு வார்த்தையும் அங்க முக்கியம். உன் புத்திரன், உன்னோட மகன் எல்லாம், உன்னோட மகன் அப்படின்னா என்ன, என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம், மகன் அப்படிங்கிறாரு. 25 வருஷமா காத்து கடந்து பெற்றெடுத்தியே அந்த மகன் அப்படிங்கிறார் ஆண்டவர். அடுத்த வார்த்தை சொல்றாரு, அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, உனேக சுதன், உனக்கு வேற பிள்ளையே கிடையாது, உங்க ஒரே ஒரு பிள்ளைதான் பாத்துக்க அப்படிங்கிறாரு. 25 வருஷமா காத்து கடந்து பெற்றியே அந்த பிள்ளை. அடுத்து சொல்றாரு, உனக்கு ஒரே ஒரு பிள்ளைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது சொல்றார், உன் நேசகுமாரன் என்று சொல்லுகின்றார். நேசகுமாரன், எவ்வளவு பிரியமா இருந்தவர் அந்த பிள்ளை அப்படிங்கிறார். எப்படி இருக்கும் யோசித்து பார்த்தோம்னா, அது வந்து கஷ்டமான ஒரு விஷயம். இந்த வார்த்தையினுடைய அழுத்தம் எப்படி ஆண்டவர் வந்து அந்த அந்த டெஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க. அந்த பரீட்சைங்கிறது வந்து சும்மா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த பரீட்சைங்கிறது ஒரு பரீட்சை அது, கடந்து வரணும் உள்ளுக்குள்ள. அதாவது வார்த்தையை உன்னோட மகனை ஈசா கொண்டு போய் வெளியிடு அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. அவர் சொல்ற அந்த வார்த்தை பிரயோகம், அதாவது பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி இருக்கிற அந்த பதங்கள் மிகவும் இன்றியமையாதது, முக்கியமானது, சிந்திக்கக்கூடியது. அவர் சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏக சூதனும், அதாவது சொல்றப்ப உன் ஏக சூதன் ஒரே பிள்ளை, அது மாத்திரம் கிடையாது, நீ ரொம்ப நேசிச்சிட்டே இருக்க உன்னுடைய நேசகுமாரன் அப்படிங்கிறார். அவர் சொல்லிட்டு திருப்பி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்தில் இன்னும் கடைசி பகுதியில பார்க்கும் பொழுது, நீ இப்பொழுது அவனை அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. இப்படி நீ நேசிக்கிறியே, அவனை எப்படி பலியிடணுமா, வெறும் பலியில தகன பலி முழுசும் எரிச்சிடும் கம்ப்ளீட்டா, ஒன்னும் கூட இருக்க கூடாது, நெருப்புல வச்சு கம்ப்ளீட்டா அவனை சுட்டி எரிச்சிடணும் அப்படிங்கிறான். சிந்திச்சு பாக்குறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இதனுடைய வாழ்க்கையில நிகழ்ந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. தாங்க முடியுமா, ஏற்றுக்கொள்ள முடியுமா, நம்முடைய பிள்ளைகளோட இணைத்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி செய் அப்படிங்கிறார். அடுத்த மூன்றாம் வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் ரெண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறிக்கும் இடத்திற்கு புறப்பட்டு போலாம். அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, கடவுள் செகண்ட் வேர்ஸ்ல சொல்றாரு, பலியிடு அப்படிங்கிறார். இப்ப இங்க அடுத்த ஒரு நிகழ்வு இங்க சொல்லப்படுகின்றது, ready to do that. அவ செய்யிறதுக்கு ஆயத்தமாக இருக்கு. போறது சும்மா ஏனோ தானோ போல, he is fully prepared. அது முழுசும் தனது மனது முழுவதுமாக அதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். சொல்லிட்டாரு அப்படின்ட்டுல சொல்லிட்டாரு, நான் அவர் சொல்றதுக்கு நான் கேட்கணும், முழுசுமா கேட்கணும், அவர் சொல்றது மாத்திரம் தான் என்னுடைய வாழ்க்கை, அவர் சொல்றதெல்லாம் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்ற அப்படின்னா, அதிகாலையில சும்மா அப்படி ஒரு ரெக்லெஸ்ஸா தான் கிளம்பல பாருங்க, ரெக்லெஸ்ஸா தான் கிளம்பல. சர்ச்சுக்கெல்லாம் கிளம்புறப்பெல்லாம் அந்த ரெக்லெஸ்னஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. டு வர்ஷிப் காட் அப்படின்னு சொன்னா, யூ மஸ்ட் ஹாவ் அ ஹார்ட் ஆஃப் வர்ஷிப். அப்படி ஆராதிக்கணுங்கிற ஒரு உள்ளத்துல ஒரு ஆழமான ஒரு ஆசை இருக்கணும், ஒரு துடிக்கு இருக்கணும். நிறைய பேருக்கெல்லாம் இல்ல, அது ஒரு அது ஒரு விருப்பம். அது ஆண்டு நம்ம பிள்ளைய வந்து பலியிட சொல்லி சொல்லல, பலியிட்ட பிள்ளைய சிந்திச்சு பாருங்க. அந்த பலியினுடைய மேன்மை மகத்துவம் புரிஞ்சிருந்தாதான் ஆராதனை சந்தோஷமா இருக்கும். ஏன் இன்னைக்கு நம்மளுடைய ஆராதனைகள்ல அது மகிழ்ச்சி இல்ல தெரியுமா? ஏன் மகிழ்ச்சி இல்ல அப்படின்னு சொன்னா, ஆயத்தம் இல்ல. ஏன் ஆயத்தம் இல்ல தெரியுமா? அதை குறிச்சதான சிந்தனை இல்ல. என்ன சிந்தனை இல்ல தெரியுமா? யார் எனக்காக பலியிடப்பட்டது என்கின்ற அந்த ஆழத்துவமான ஆழமான ஒரு சிந்தனை கிடையாது. ரெக்லெஸ்னஸ், சர்ச்சில் உட்கார மாட்டான், ஜெபம் பண்றப்ப எழுந்திருப்பான், பைபிள் வாசிக்கிறப்ப என்னமோன்னு பார்த்துட்டு இருப்பான். See, I'm not criticizing. என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஏன் வந்து சேர்ச்சுக்குள்ள நான் வந்திருக்கிறேன்னா, வந்திருக்க நோக்கத்தை பாருங்க. நோக்கம் என்ன? என்னுடைய சிந்தனைகள் முழுவதும் என்னுடைய முழுவதுமாக என்னுடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் என்னுடைய தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனிடத்துல அன்பு கூறுவதுதான். அதிகாலையிலே அவன் எழுந்து என்ன செய்யறானா, கழுதையின் மேல் சேனம் கட்டி வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு தன் வேலைக்காரர் ரெண்டு பேரை கூட்டிக்கிட்டு ஈசாக்க கூட்டிக்கிட்டு தகனபலிக்கான கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனது குறித்த இடத்திற்கு ஆயத்தமாய் புறப்பட்டு போகின்றான். சந்தோஷமா பாருங்க, சந்தோஷமா பாருங்க. யார பலி கொடுக்க? தனது பிள்ளையை பலி கொடுக்க. என்ன ப்ரிப்பரேஷன், என்ன மைண்ட், என்ன ஹார்ட், இதெல்லாம் நம்ம யோசிக்கும் அநேக நேரங்கள். வாசிக்கிறப்ப இந்த விஷயத்தை நம்ம வேதத்துல வாசிக்கிறப்ப இதுல நான் என்னை இன்க்ளூட் பண்ணணும் எப்பொழுதும். இல்லை, நான் இருந்தனால என்ன செய்வேன் அப்படிங்கறத யோசிச்சு பார்ப்போம். இல்லாட்டி அப்படி இருக்கிறப்ப அவனுடைய மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலை, ஆபிரஹாமினுடைய மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையாக இருந்திருக்கும், இருந்திருக்க கூடும். அப்ப இந்த அடுத்த வசனம் மூணாம் வசனம் சொல்லுது, ஹி இஸ் ப்ரிபேர்ட். அவர் தூங்கல, சொல்லிட்டார் ஆண்டவர் நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவர் சொல்லிட்டாரு. அதுல இந்த விதமான மாற்று கருத்து இருக்கக்கூடாது, நான் செஞ்சே ஆகும். அவன் கிளம்பிட்டான், அவ்வளவுதான். ஆச்சரியமான ஒரு விஷயம். அடுத்தது பார்க்கும் பொழுது அடுத்த வசனம் நாலாம் வசனம் சொல்லுது, மூன்று நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். மூன்று நாள் அவன் பயணம் பண்றான், 3 days டே அண்ட் நைட் அவனுடைய டிராவல் இருக்கு. இந்த டிராவல்ல தன்னுடைய பிள்ளை வேலைக்கார ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த மூணு நாளும் இது ஆண்டவர் வந்து ஈசாக்கிட்ட சொல்லல, ஆண்டவர் ஆபிரகாம் தான் சொல்லி இருக்கிறாரு. இப்ப ஆபிரகாமியினுடைய மனநிலை, நம்ம அப்பா நம்ம ஆராதிக்க போறோம், பலியிடத்துக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஈசாக்கு தெரிஞ்சிருக்கும். அவனை பலியிட போறோமா அப்படிங்கறது அவனுக்கு தெரியாது. ஆனா தகப்பனுடைய மனநிலை, தன்னுடைய பிள்ளைய நாம பலியிட போறேங்கிற ஒரு சிந்தனை போக்கு. அந்த மூன்று நாள் பயணத்துல ஒவ்வொரு நிமிஷமும் அவனுடைய சிந்தனைகள் எல்லாம், ஆபிரகாமுடைய சிந்தனைகள் எல்லாம் எதுவாகவே இருந்திருக்கும் அப்படின்னா, இது எப்படி செய்ய போறோம், என்ன நிலையில செய்ய போறோம், இது என்ன நடக்க போகுது, ஆண்டவர் என்னுடைய பிள்ளைய கேட்டிருக்காரே, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, நான் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன், நான் அதான் என்னுடைய ஏக புத்திரன், என்னுடைய ஏக சுதன், என்னுடைய நேசகுமாரன், இவனை நான் எப்படி நான் பலியிடுவேன். அவனுடைய வாழ்க்கையில் அந்த மூன்று நாள் பயணங்களும், அந்த மூணு நாளும் எப்படி தெரியுமா இருக்கும், அந்த மூணு நாளும் ரணகலமா இருந்திருக்கும். அப்படியே அப்படியே மனசெல்லாம் ஒட்டஞ்சிரும், அப்படியே துட்டிச்சிடும், அப்படியே அதெல்லாம் ஃபீல் பண்ணி பார்க்கணும். நான் ஒரு பயங்கரமான ஒரு அடிக்கடி நான் ஃபீல் பண்ணி பார்த்தது வந்து என்னன்னா, நாங்கள் எங்கள் அம்மா சிக்கானோடனே இங்கே கூட்டிட்டு வந்தோம். கூட்டிட்டு வந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இறந்தோடனே எங்கள் அம்மா கூட்டிட்டு வரப்ப ஆம்புலன்ஸில் மேலே வச்சு கூட்டிட்டு வந்தோம். எங்க அம்மா அவ கூட்டிட்டு போறப்ப அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் உள்ளுக்குள்ள தள்ளானு பாருங்க, அப்பலாம் டு பீக். இன்னைக்கு இப்ப திங்க் பண்ணலாம் கூட, ஜஸ்ட் பெயின்ஃபுல் திங், அப்படி வலிச்சிருச்சு எனக்கு, வலிக்குது, இப்ப வலிக்குது, வலிதான். எப்படி எங்க அம்மா உள்ளுக்குள்ள அனுப்ப முடியும் அப்படிங்கிற அந்த வலி. ஆபிரகாம் தனது நேசகுமாரனாகிய ஈசாக்கை கொடுக்கும் பொழுது வாட் அ பெயின். அதாவது கொண்டுட்டா பிரச்சனை கிடையாது, செத்துட்டா பிரச்சனை கிடையாது, கூட்டிட்டு போறப்ப இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கூட்டிட்டு போறப்ப என்ன நடக்கும்ங்கிற ஒரு அந்த கியூரியாசிட்டி இருக்கு பாத்தீங்களா, என்ன நிகழுமோ, எப்படி இருக்குமோ, எப்படி வேதனையா இருக்குமோ, என்ன நடக்க போதோ, ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, உங்களுடைய வார்த்தையை மிஞ்ச முடியாது ஆண்டவரே, போறான். தூங்கி இருக்க முடியுமா, தூங்கி இருக்க முடியுமா, sleepless night, painful night, burdened night, heartbroken night, day and night, 24 hours அப்படியே வேதனையினுடைய உச்ச கட்டம், வேதனையினுடைய வலியினுடைய தாக்கத்தினுடைய உச்ச கட்டம் போய்கொண்டே இருக்கிறான் ஆபிரகாம். சும்மா சாதாரணமா இதெல்லாம் எல்லாருக்கும் வராது, அதெல்லாம் புரிஞ்சு பார்க்கணும். துணைமுறை நம்ம வேதம் படிக்கிறோம், படிக்கிறப்ப எப்படி அந்த அந்த பெயின்ஃபுல்னஸ் யோசிச்சு பார்க்கணும், பெயின்ஃபுல்னஸ் யோசிச்சு பார்க்கணும். அதே போல தாங்க கிறிஸ்துவம், குருடையனுடைய ரட்சிப்புக்காக மூன்று நாள் கிடையாது, 3000 நாள் கிடையாது, உலக தோற்றம் முதல் அவர் சிலுவையில் மரணம் வரைக்கும் பிதாவான கடவுளுக்கு எப்படி இருந்திருக்கும் மட்டும் யோசித்து பாருங்க. சல்வேஷன் அநேக நேரங்கள் ரொம்ப ரொம்ப சாதாரணமா, அந்த கம்யூனியன் வரப்பெல்லாம் அப்படி ஒரு அசால்ட்னஸ், சேர்ச்சுக்குள்ள வரப்பெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வுகள், அப்படி ஒரு சாதாரணமான ஒரு சிந்தனை. ஒரு வேதம் எடுக்கிறது கிடையாது, வேதம் எடுக்கிறது கிடையாது, பாட்டு பாடுறது கிடையாது, ஒரு சிந்திக்கிறது கிடையாது, ஒரு பயம் கிடையாது, ஒரு நடுக்கம் கிடையாது. அது சும்மா அன்னைக்கு வந்து கம்மியா ஓகே அப்படின்ட்டு போகுது. இஃப் யூ கோ த்ரூ திஸ், அதாவது அதுக்குள்ள போனா, அதனாலதான் அவனுக்கு பேர் வந்து விசுவாசிகளினுடைய தகப்பன், விசுவாசிகளினுடைய தகப்பன் அப்படிங்கிறப்ப அது சும்மா சாதாரணமான அந்த பேர்லாம் எல்லாருக்கெல்லாம் கிடையாது, பைபிள்ல வேற யாருக்குமே கிடையாது, அவன் ஒருத்தனுக்கு தான், அவன் ஒருத்தன் மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையவே கிடையாது, வேற யாருக்குமே கிடையாது, அவன் ஒருத்தன் தான். ஏன் அப்படி, ஏன் அப்படி அப்படின்னு சொன்னா, அந்த பெயின், அந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த அடுத்த விஷயம். தகப்படா இருந்து பாருங்க, தகப்படா இருந்து பாருங்க, ரட்சிப்பை நினைச்சு பாருங்க, ரட்சிப்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு மகத்துவமானதுன்னு யோசித்து பாருங்க. அநேக நேரங்களில் இந்த ரட்சிப்பு ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம், சாதாரணமா நினைக்கிறோம், ஆண்டவர் ரட்சிச்சாருங்க பரவாயில்ல. அதாவது எப்படி, எப்ப தெரியுமா அது புரியும், எப்ப புரியும் அப்படின்னு சொன்னா, நம்ம பிள்ளைக்கு தான் ரொம்ப சுகம் இல்லாம உச்ச கட்டத்துல போகும் தெரியுமா, அப்ப அந்த அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிள்ளைக்கு சுகம் இல்லாம போறப்ப, அந்த அதாவது அந்த பிள்ளைய நேசிக்கிறவனை பாத்தீங்கன்னா தான் தெரியும், அந்த பிள்ளைய நேசிக்கிறவனை பார்த்தா தான் தெரியும், அந்த பிள்ளைய நேசிக்கிறவன் அப்படி தவிச்சிருவான், அவனுக்கு தூங்க முடியாது. அப்படி அந்த பிள்ளைக்காக என்னமும் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கும். அந்த பிள்ளையின் மீது உள்ள பாசம் அப்படியே இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா டாக்டர் என்ன சொல்லுவாரோ, உள்ள பழச்சுக்குமா பழச்சுக்காதா, என்ன நடக்கும், ஏதாவது நடந்துருமோ, எல்லாமே நெகட்டிவாவே தான் சிந்தனை வரும். அப்படியே பாசிட்டிவ் திங்கிங் வரவே வரவே வராது, ஃபுல் ஆஃப் நெகட்டிவ்னஸ் தான் இருக்கும் மைண்ட். ஒரு ஃபாதரா அந்த இடத்துல எதுவும் அதாவது அந்த நெகட்டிவ்னஸ் பாசிட்டிவ்னஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் டிஃபரெண்ட். அந்த பாசிட்டிவ்னஸ் வரவே வராது, பிகாஸ் வி ஆர் சின்ஃபுல். அதனால வரவே வராது, ஆல் இஸ் நெகட்டிவ், நெகட்டிவ்ஸ் தான் அப்படி ஃபுல்லுக்குள்ள உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அப்படியே இப்படி இருந்துருச்சுன்னா இப்படி இல்லாம இருந்தா, இல்லாம இருந்தா பக்கத்துல. அதனால அந்த ஆறுதல்ங்கிறது எதுக்கு அப்படின்னா, அந்த இந்த நெகட்டிவ்னஸ் எடுத்து போறதுக்கு தான் பக்கத்துல ஒரு ஹோல்டு, ஒரு மனைவியோ ஒரு நண்பனோ பக்கத்துல ஏன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த அந்த எதிர்மறையான காரியத்தை எடுத்து போடுவதற்காக, அந்த நெகட்டிவ்னஸ் எடுத்து போறதுக்காக தான் அந்த ஹோல்டு பண்ணிக்குவோம். அவன் சொல்ற சில வார்த்தைகளை கேட்டு ஓகே நான் தேத்திக்குவோம். நீங்க யாரும் கிடையாது, சொல்லும் ஜெபிக்கிறப்ப மூணு பேரோட இருந்துச்சு, சிலுவைக்கு போறப்ப தனியா இருந்துச்சு. யோசிக்கீங்களா, 12 பேர், 11 பேர், 3 பேர் தனிமை. சல்வேஷன் இஸ் திஸ், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவர் தான், அவர் ஒருத்தனால தான் அதை செய்ய முடியும், வேற யாராலையுமே செய்யவே முடியாது. அநேக நேரங்களில் அந்த வேதனை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏசாயா 53 அதிகாரத்துடைய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது அப்படி இருக்கும். ஏசாயா 53 நம்ம அநேக நேரங்கள் நம்ம வாசிச்சா அது எப்படி இருக்கும், எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது அப்படி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 வசனத்துல இருந்து பாக்கலாம். பின்னால் நான் வாசிக்கிறேன், அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவரும் ஆயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தால் அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மிருதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 10 வசனம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தம்மை குற்ற நிவாரணபடியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆண்டவர் அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல அப்படின்னா, அந்த ஆபிரகாம் எப்படி அந்த கஷ்டத்துக்குள்ளாக கடந்து வந்தான், எவ்வளவு வேதனையான ஒரு சூழ்நிலையில அவன் கடந்து வந்தான். இன்னும் கொஞ்சம் கூடுதலா பார்க்கும் பொழுது 7-8 வசனத்துல, அப்பொழுது ஈசாக்கு தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். ரொம்ப இன்னோசென்டான ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்குது. கேட்கிறான், என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனம் பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அவன் ரொம்ப இன்னசென்ட்டா கேட்கிறான், எப்படி இருந்திருக்கும் ஒரு அப்பாவுக்கு, எப்படி இருந்திருக்கும் நினைச்சு நான் பார்க்கவே முடியல. அதெல்லாம் ஒரு அப்பாவா, அது எப்படி என்ன ஆன்சர், அதெல்லாம் என்ன 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 என்னன்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமானது. அதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தேவ பலன் வேணும் அந்த இடத்துல. அந்த இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா தேவ பலன் வேணும். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லிட்டார், உன் பிள்ளை அப்படின்ட்டார். அந்த இடத்துல யுவர் சன் அப்படின்ட்டார், உன்னோட மகன் தான் அப்படின்ட்டார். இப்ப மகன் கேட்கலாம், யாருப்பா நெருப்பு வச்சிருக்கீங்க, கத்தி வச்சிருக்கீங்க, கட்டையெல்லாம் வச்சிருக்கீங்க, யாருப்பா? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இட்ஸ் அ ஃபெய்த் இன் கிரைஸ்ட். அவன் கடவுள் மீது கொண்டிருந்த ஒரு விசுவாசம், அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்த அநேக பாவ போராட்டங்கள், அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்த அநேக சோதனைகள் அவனை பக்குவப்படுத்தி இருந்தது, அவனை சிந்திக்க வைத்திருந்தது. அவன் ஒரு முதிர்ச்சி உள்ள, ஒரு விசுவாசம் உள்ள வீர தகப்பனாக காணப்படுவதற்கான அந்த பதிலுக்கான காரணம் அந்த இடத்துல அவன் சொல்றான். கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் பார்த்துப்பார், கர்த்தர் பார்த்துக்குவாருன்னா பார்த்துக்கிட்டார். உண்மைதான், அது நடந்த நிகழ்ச்சி வேற. ஆனா அந்த நிலையில, அந்த சூழல்ல, அந்த இடத்துல, அந்த பதில் எப்படிப்பட்ட ஒரு பதில், அந்த பதில் சொல்லக்கூடிய ஒரு மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. ஆண்டவர் எங்க அந்த கோர் எண்டு கூடுறாரு, அவனை கொண்டுட்டு வர்றாரு, அப்படி கூட்டிட்டு வர்றாரு, அப்படி இந்த டு த கிளைமேக்ஸ், டு த கோர், அப்படி கூட்டிட்டு வர்றாரு, அவனை கூட்டிட்டு வர்றாரு. அவன் கேட்டான், கேட்டவன அவன் கூட்டிட்டு போயாச்சு மேல. மேல கூட்டிட்டு போனவுடனே பலிபீடம் கட்டப்படுகின்றது, கட்டைகள் எடுக்கப்படுகின்றது, ஈசாக்கு கட்டப்படுகின்றான், ஈசாக்கு கட்டைகளின் மேல் கடத்தப்படுகின்றான். ஈசாக்கு ஓடல, ஈசாக்கு உடன்படுகின்றான். ஈசாக்கு தகப்பனை எதிர்க்கவில்லை, ஈசாக்கு தகப்பனுடைய பேச்சுக்கு முழுவதுமாக தன்னை அர்ப்பணிக்கிறான். என்னப்பா பாத்துக்கொள்வான்னு என்னப்பா என்ன கட்டுறீங்க? அந்த இடத்துல, அந்த இடத்துல கேள்வியே இல்லை, கொஸ்டினே கிடையாது, அதே கிடையாது. மகனுடைய நிலைப்பாடு, தகப்பனுடைய நிலைப்பாடு, இந்த இடத்துல தான் உட்கார்ந்து அந்த அந்த உணர்ச்சி பொங்கலான ஒரு நிகழ்வு எப்படி இருந்திருக்கும் மட்டும் யோசிக்கணும். அந்த உணர்ச்சி பொங்கலான நிகழ்வு எப்படி இருந்திருக்கணும், எப்படி இருக்கும்? போன நாங்க ஆடை பாத்துட்டாளா ஆபிரகாம? இல்லையே, ஆடெல்லாம் ஆண்டவர் காட்டவே இல்லையே, ஆட காட்டலையே ஆண்டவர். பிள்ளைய கட்டுறான், புள்ள ஓடல், பிள்ளைக்கு தெரியும் பாவ மன்னிப்பு அப்படின்னு சொன்னா ரத்த சித்தர் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. காயினுடைய வாழ்க்கையை குறிச்சு அவனுக்கு தெரியும், காயினுடைய வாழ்க்கை செஞ்ச தவறு தெரியும், அந்த தவறுலாம் இல்லாம எல்லாம் ஒண்ணும் நடக்காது, தேவ நீதி நிறைவேற்றப்பட்டுதான் ஆகப்பட வேண்டும். சமாளிக்கிறான், கட்டியாச்சு, தூக்கி மேல போட்டாச்சு. ஆண்டவர் அப்பயும் சும்மா இருக்கிறார், அந்த இடத்துல அமைதியில தான் ஆண்டவர் இருக்கிறார். கத்திய எடுத்து ஓங்குறான், ஓங்கியாச்சு, தென் ஓன்லி ஹி ஸ்டாப்ஸ். அதுக்கு பிறகு ஆண்டவர் நிப்பாட்டுறாரு, ஆபிரகாமி ஆபிரகாமி. ஆனா கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தில் அப்படி நடக்கல, கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் அப்படி நடக்கல. அவர் நொறுக்க சித்தமானார், அவரை நொறுக்கினார் ஆண்டவர். சல்வேஷன் அப்படிங்கிறது வந்து கஷ்டங்க, அதெல்லாம் நினைச்சுலாம் பார்க்க முடியாது. அது இன்ட்ரோடக்ஷன், கிறைஸ்டோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவர் இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த பேப்டிசம்ல அவர் சொல்வார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அவருக்கு தேவன் தனது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறப்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும். அவர் சிலுவையில அந்த கெத்செமனையில ஜெபிக்கிறார், ஆண்டவர் போய் ஜெபிக்கிறார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கருதுகிறார். அப்ப வேதம் சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவருடைய ரத்தம் எல்லாம் பெருந்துளிகளாய் வேர்வையாக வருது அப்படிங்கிறார். அப்படியே கட்டம், அப்படியே the burdened heart, அப்படியே ஒட்டைகிறது அந்த இடத்துல, நொறுக்கப்படுகின்றது அந்த இடத்துல. அதாவது சிலுவை அப்படிங்கிறது வந்து ஒரு பிராக்டிக்கல் அந்த இடம். இந்த சிலுவைக்கு முன்னால கெத்செமனே இருக்கு பாத்தீங்களா, அது வந்து டார்ச்சரிங் பிளேஸ். அது சிலுவையில கூட எனக்கு, நான் யோசிக்கிறப்ப கூட சிலுவை கூட அப்படி இருந்திருக்காரு. அப்ப அவங்க சிலுவை, அது உள்ளுக்குள்ள பிராக்டிக்கல் உள்ள போயாச்சு, அடி மடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னதாக அந்த கெத்செமனே எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அது நினைச்சு பார்த்திருக்கிறார், நினைக்கிறார் எப்படி இருக்கும், அந்த வேதனைகள் வழிகள் எப்படி இருக்கும் யோசிக்கிறப்பதான் அந்த பயங்கரமான நிகழ்வு தான் கேட்கிறார். ஆண்டவரே இதுல இருந்து காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்கிறார். நீ காப்பாத்திருவீங்களா பிளீஸ் அப்படிங்கிறார் ஆண்டவர். த்ரீ டைம்ஸ் இல்ல, மூணு முறை கேட்டார். சொல்ற எனக்காக ஜோம் என்னால இந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து வரதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்காக ஜோம் அப்படிங்கிறார். ஜோம் பண்ண முடியல அவங்களால, அவங்களால ஜோம் பண்ண முடியல. அது அவர் தனிமையாவே ஏற்றுக்கொண்டார். அவர் முழுசு அப்படியே எடுத்துக்கிறார். அப்படின்னு யாராவது ஒரு ஹெல்ப்புக்கு வருவாங்களா அப்படின்னா, யாரும் வரல. ஒன் அப்படியே இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படின்னு
அவர் சொல்றார் கடைசியில சிலுவைக்குள்ள வர்றார், நடைமுறைக்குள்ள வர்றார், நடைமுறைக்குள்ள வர்றார். அங்கு ஈசாக்கு காப்பாற்றப்படுகிறான், அவனுக்கு பதிலால் ஒரு ஒரு கடா அங்கு செலுத்தப்படுகிறது. ஆண்டவர் அவனை காட்டி அவனை மீட்டு அந்த இடத்துல அவனுடைய விசுவாசம் அந்த இடத்துல அவன் உறுதி செய்யப்பட்டு, அவன் விசுவாசிகளினுடைய தகப்பன் அவன் கிறிஸ்துவை கண்டு அவனுக்கு ஒரு மாபெரும் விடுதலை கொடுக்கப்படுகிறது. பதிலால் செலுத்தப்படுகின்றார். அந்த இடத்துல பதிலாளாக ஒரு ஆடு வெட்டப்படுகிறது. அந்த இரத்த சிந்துதலின் மூலமாக அவன் மீட்கப்படுகிறான். ஆனால் இங்கோ அவர் உங்களுடைய பாவங்களுக்காக தேவன் சிலுவையிலே பதிலாளாக ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அதனால கேட்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க, விட்டுட்டீங்களா ஆண்டவரே? ஜெகவா ஜெயரே, ஜெகவா ஜெயரே. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் அந்த இடத்துல நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கணும். அதான் ஜெகவா ஜெயரே. ஜெகவா ஈரே அப்படின்னா என்னன்னா, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு பதிலால் செலுத்தப்பட்டாயிற்று, நான் இனி அந்த இடத்துல நான் அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என் தேவன் என்னை மீட்டெடுத்திருக்கிறார், அவருடைய சிலுவை மரணம் பாடு என்னை முழுமையாக என்னை மீட்டெடுத்து விட்டது, எனக்காக கடன் செலுத்துவதற்கு வேறு யாரும் தேவையில்லை, வேறு எதுவும் தேவையில்லை, என்னுடைய சுயநீதி தேவையில்லை, நான் நியாயப்பிரமாணம் என்னுடைய ஆண்டவர் எனக்கு பதிலாளாக பரிபூர்ணமாக கை கொண்டிருக்கிறார், தேவனுடைய நீதி கிறிஸ்துவின் மீது செலுத்தப்பட்டிருக்கிறது, ஆகவே என்னுடைய இரட்சிப்பு பூரணமானது, என்னுடைய இரட்சிப்பிலே எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, என்னை இரட்சித்தவர் தேவன், தேவன் தனது குமாரனாக இயேசு கிறிஸ்துவை, தனது ஏகசுதனை, தனது நேசகுமாரனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார், ஆகவே என்னுடைய ரட்சிப்பு நிச்சயமானது, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பலவிதமான தோல்விகள் பாவங்கள் எது நடந்தாலும் சரி, ஆனால் அவர் பரிபூர்ணமாக எனக்கு பதிலாக சிலுவையிலே மரித்ததினுடைய விளைவு என்னுடைய ரட்சிப்பு முழுமையாக உறுதி செய்யப்பட்டு விட்டது, ஆகவே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஜெகவா ஜெயரே. என்ன செய்ய போறீங்க? இப்படி கடவுளை சிந்திக்கிறோமா? இப்படி கடவுளை சிந்திக்கிறோமா? அநேக நேரங்களில் இதான் பெரிய பிரச்சனை. தேவனுடைய நீதி திருப்தி செய்யப்பட்டது. அவர் அந்த நீதியை பூரணமாக செலுத்தி முடித்தார். அதனாலதான் அவர் சொல்றார், சிலுவையில் மரிக்கிறப்ப சொல்றார், என்ன சொன்னார் தெரியுமா கடைசி வார்த்தை? இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது அப்படிங்கிறார். ரட்சிப்புக்கு இன்மேட்டு சேர்த்து ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்மேட்டுக்கு எதுவுமே கிடையவே கிடையாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன செய்ய போறது? ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்தார். யெகோவா ஈரே என்று பார்க்கிறோம். மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகள் பூரணமாக சந்திக்கப்படுகின்றது. அதாவது சிந்திச்சு பாருங்க, நேரத்துல ஆபிரகாம் அந்த இடத்துல யெகோவா ஈரே அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அதாவது அவருடைய பிள்ளைகளினுடைய தேவைகள் அனைத்தையும் தேவன் சந்திக்கிறார். நான் யெகோவா ஈரே அப்படின்னா என்னன்னா, தேவன் தனது பிள்ளைகளினுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறார். மீட்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பாவத்திற்கான தேவையான அனைத்து காரியத்தையும் தேவன் தனது குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு எல்லாவற்றையும் தனக்கு எனக்கு பூரணமாக செய்து முடித்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன். ஆகவே அவர் எனக்கு யெகோவா ஈரா, யெகோவா ஈரேவாக இருக்கிறார், யெகோவா ஈரேவாக இருக்கிறார், யெகோவா ஜெயரே ஆண்டவர், யெகோவா ஈரே அப்படின்னா தேவன் எனக்கு போதுமானவர், எனக்கு தேவையான அனைத்தையும் பார்த்துக் கொள்வார். Do you have such faith? உனக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்குதா? தேவன் என்னை பார்த்துக் கொள்வார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும், தேவன் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். நீ ஒரு விசுவாசியா இருக்கும் பட்சத்துல உன்னைய மீட்டெடுத்த தேவன் உன் வாழ்க்கையை பார்த்துக் கொள்ள மாட்டாரா? பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனையே பெரிய பிரச்சனையே என்னன்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, ரட்சிப்பை புரிந்து கொள்ளாததுதான் ஒரு பெரிய கஷ்டமான ஒரு நிகழ்ச்சி. ரட்சிப்பை புரிந்து கொள்ளாததான் பெரிய கஷ்டமான நிகழ்ச்சி. இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள பாவம் பரலோகத்தை நோக்கி கத்துனுச்சு. உலகத்தில் உள்ள பாவம் பரலோகத்தை நோக்கி கத்துனப்ப தேவன் தனது குமாரனாகி கிறிஸ்துவே கொடுத்தார். புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் கேட்ட பொழுது தேவன் மோசையை ஏற்படுத்தினார். இந்த உலகத்தினுடைய பாவத்தினுடைய கூக்குரல் உச்ச கட்டத்தினுடைய சத்தம் கேட்கப்பட்ட போது தேவன் தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே கொடுத்தார். யெகோவா ஈரே, உன் வாழ்க்கையில என்ன தேவை? உன் வாழ்க்கையில உனக்கு பிரச்சனை எங்க? வேலையில பிரச்சனையா, படிப்புல பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, உறவுல பிரச்சனையா, நட்புல பிரச்சனையா, கவலையா, திறமையில பிரச்சனையா, எங்க பிரச்சனை? ஜபத்துல பிரச்சனையா, பாவத்துல பிரச்சனையா? ஆண்டவர் சொல்றார், நான் யெகோவா ஈரே. இந்த யெகோவா ஈரே என்கின்ற கடவுளை நம்ம புரிஞ்சாதான் அந்த உலகத்துல நீ சந்தோஷமா வாழ முடியும். அவர் சிலுவையில எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தல. நான் அவருடைய பிள்ளை. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இதை புரிந்து கொள்ளாததனுடைய விளைவுதான் அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். அதுதான் ஆண்டவர் நம்மளை ஆறுதல் படுத்துகின்றார். அநேக நேரங்களில் நம்மளை ஆண்டவர் எப்படி தேற்றுறார் அப்படின்னு சொன்னா, நீங்க மத்திய சுவிசேஷம் 6 அதிகாரத்தை என்னோட கூட வந்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் நம்ம சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். மத்திய சுவிசேஷம் 6 அதிகாரத்துல அவர் சொல்றார் 25 வசனத்துல 6:25 இருந்து பாத்தீங்க அப்படின்னா, பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது புரியும். இப்ப நம்ம யெகோவா ஈரே என்கின்ற தேவனை நம்ம பார்த்துருக்கோம். கர்த்தருடைய பர்வதத்திலே எனக்கு பதிலாக பார்த்து கொள்ளப்படும் என்று நாம் பார்க்கணும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாகிலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், வாழ்க்கையில் அநேக கஷ்டம் இல்ல. ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் உங்க பரமபிதா உனக்கு என்ன செய்யணுங்கிறத அவர் முன்னமே தெரிஞ்சிருக்கிறார். என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் அவர்? மத்த 6:25-34 என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா, அற்பவிசுவாசிகளே அப்படிங்கிறார். விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா சொல்றாரு, ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் இருக்கணுங்கிறார். ஆபிரகாமுக்கு என்ன விசுவாசம் இருந்துச்சு? அவன் பிள்ளைய கூட்டிட்டு போறான். எதை கூட்டிட்டு போறான், எதை கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா, இந்த கோரேண்டு எதை ரொம்ப நேசிச்சாலும் அதே கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருந்துட்டான். அவன் வாழ்க்கையில ரொம்ப நேசிச்சது அதுதான். ஏன்னா 25 வருஷமா, இப்போ 75 வருஷம், 100 வருஷத்துல புள்ள இல்ல, 100 வருஷம் புள்ள இல்ல. அந்த பிள்ளையே ஆண்டவர் கேட்கிறாரு, அவன் ஓகே ஆண்டவரே, நீங்க கேட்டீங்கன்னா நான் தாராளமா தருவேன், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நீங்க வாக்கு தத்தம் பண்ணிருக்கீங்க ஆண்டவரே, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க தான் உடன்படிக்கை பண்ணீங்க, உடன்படிக்கையில என்னை தூங்க வச்சு நீங்க என்ன உடன்படிக்கையில நீங்க தான் கொடுக்க நடந்து வந்தீங்க, நான் ஒன்றும் நடக்கல, ஈசாக்கின் மூலமா இவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்ல. ஆகவே தான் நான் அந்த பிள்ளைய கொண்டாந்து எங்க கொண்டாந்து கொடுக்க வரேன், அந்த மோரியா மலையில கொண்டாந்து கொடுக்க வரேன். மோரியால கொடுக்க வந்தது சும்மா சாதாரணமான விஷயம் இல்ல ஆண்டவரே. ஐ நோ மை காட், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை என்ன தெரியுமா? நீ விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நீ அறியாத இருக்கிறபடினாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, படைப்பை காட்டி சொல்றாரு, அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. காட்டு புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்து வைத்தார். நீ எதை குறிச்சு கவலைப்படுற? சரீரத்தை குறிச்சு கவலைப்படல, டிரெஸ்ஸை குறிச்சு கவலைப்பட்டு இருக்கிற. எது முக்கியம், டிரெஸ்ஸா சரீரமா? சரீரம் முக்கியம். நீ எதை குறிச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்க? டிரெஸ்ஸ குறிச்சு கவலைப்பட்டு இருக்க. உன்னுடைய விசுவாசம் எங்க இருக்குது? வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? சொல்ற அந்த காட்டு புஷ்பத்தை பாரு. அதாவது எவ்வளவுதான் நம்ம விசுவாசியா இருந்தாலும் அநேக நேரங்கள்ல நம்மளோட விசுவாசம் ரொம்ப பலவீனமா இருக்கு, சிந்திக்க கூட முடியல. பைபிள் வாசிக்கிறோம், எத்தனையோ முறை வாசிச்சிருக்கோம், இப்படி யோசிச்சு பாக்குறப்ப காட்டு புல்லுக்கு தேவன் நிவீதமாய் உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து விப்பது, உடுத்து விப்பது நிச்சயம் அல்லவான்னு சொல்லல. நல்ல கவனிக்கணும், நிச்சயம் அல்லவான்னு சொல்லல. The word and the insist பரிசுத்த ஆவியான ஒரு வார்த்தையை போட்டிருக்க, அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா. வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பயந்து கொண்டிருக்கிறியே, வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பயம் கவலை, யோ என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ. இயேசு கிறிஸ்துவ மெய்யாலுமே விசுவாசிச்சினா, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினை விசுவாசினா, எனக்காக எல்லாவற்றையும் யெகோவா ஈரே செய்து முடித்திருக்கிறார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்குமானால் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பயங்கள் வராது. யெகோவா ஈரே, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உன்னுடைய தேவைகளை பார்த்துக் கொள்வார். அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப தொஞ்சு போயிருது. ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் ஆடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்க. உனக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். என்ன அது, இதெல்லாம் தேடுறவங்களாம் உலகத்தான், கடவுளை அறியாதவன், ரட்சிக்கப்படாதவன், புலம்புறவன், பயப்படுறவன், இவெல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா இவன் தான் பயப்படுவான். நீ என்னப்பா பயந்துட்டு இருக்கிற, உனக்கு பயம் வருதா? பயம் வந்துச்சுன்னா படைப்பை பாரு, இந்த காட்டு புள்ள பாரு, பூவை பாரு, காக்காவை பாரு, இதெல்லாம் பாரு. இதெல்லாம் சாலமோன் முதலா கூட உடுத்துனது கிடையாது. இப்படி எல்லாம் ட்ரெஸ், நீ என்னத்தை ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிற? யெகோவா ஈரே என்கின்ற தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அதாவது இந்த இந்த 6:25-34 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, தேவன் இந்த சீஷர்கிட்ட சொல்றாரு, அவருடைய பிள்ளைகள்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, படைப்பில் உள்ள ஒவ்வொரு சிறிய காரியத்தின் மீதும் கரிசனையாக இருக்கிறார், ஆகவே உன்னுடைய தேவைக்காக நீ பயப்பட அவசியம் இல்லை என்கிறார். படிப்பினை என்னன்னா, கடவுள் படைப்பில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன பூ மேல கரிசனம் உள்ளவரா இருக்கிறார். உன் மேல கரிசனையா இருப்பாரா இருக்க மாட்டானா? புரியுதா புரியலையா? நான் யார்? நான் யெகோவா ஈரே என்று சொல்லியிருந்தார். மறுபடியும் 7:7 அனதர் இன்ட்ரெஸ்டிங் திங் சொல்றாரு, 7:7 சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? இப்ப இந்த என்ன சொல்றாருங்க, பிள்ளை வந்து அப்பாட்ட போய் சாப்பாடு கேட்டா தகப்பன் மகன் இடையேயான உறவு சொல்றாரு. உன் பிள்ளை உன்கிட்ட போய் அப்பத்தை கேட்டா நீ கல்ல கொடுப்பியா? அதாவது உறவு எப்படி இருக்குன்னு சொல்றாரு. எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? கேள்விக்குறி. மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? கேள்விக்குறி. எங்க போறது? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சொல்ற, நான் தரமாட்டேனா? நான் உனக்கு தரமாட்டேன்? நான் உனக்கு தரமாட்டேன். நீ என்னை கேட்டுக்கொண்டா நான் தரமாட்டேன். பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்க, யாரு யெகோவா ஈரே என்கிற கடவுளை அறிந்திருக்கிறார்களோ, யார் பாவத்திலிருந்து யெகோவா ஈரே என்கிற கடவுளால் மீட்கப்பட்டிருக்கிறார்களோ, காப்பாற்றப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட விசுவாசம். இல்லாட்டி வராது, வராது, சொல்லி வரவே வராது, கஷ்டம். யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை, அவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார், நான் அவரினுடைய தகப்பன், ரைட், அவர் எனக்கு தகப்பன். ஆகவே என்னுடைய தேவைகள் எல்லாம் நிச்சயமாக என்னுடைய தகப்பனால் அவருடைய பிள்ளையாக எனக்கு நிச்சயமாக கொடுத்து என்னுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிற தேவன். உன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவ உனக்கு தகப்பனா தெரியுமா? எந்த மனுஷனையும் போய் தேடி பார்க்காத, எந்த போதகனையும் போய் தேடி பார்க்காத, எந்த கண்ட கழுதையும் தேடி பார்க்காத, உனக்கு கடவுள் இருக்கிறார், உன்னை படைத்த ஆண்டவர் இருக்கிறார், அவர் தேவன் தனது குமாரனாகிய கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே பிதாவான கடவுளால் அனுப்பப்பட்டு பிதாவானவர் குமாரன் மூலமாய் உனக்கு மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே அவர் எனக்கு போதுமானவர். கர்த்தருடைய பர்வதத்திலே என்னுடைய தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே என்கின்ற நாமமுடைய கர்த்தர் என்னுடைய தேவனாயிருக்கிறபடியினாலே அவர் என்னுடைய தேவைகளை அனைத்தையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எனக்கு போதுமானவர். உன் வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில மனசுல அப்படியே நொந்து இருக்கிறாயா? உன் வாழ்க்கையினுடைய ஒரு பயம், ஒரு திகில், ஐயோ எதிர்காலத்தை குறிச்சதான ஒரு அச்சம், இப்படிலாம் நடந்துருச்சுன்னா இப்படிலாம் இருக்குமே, இப்படிலாம் ஆயிடுச்சுன்னா யார் என்னைய பாப்பா? கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் இதோ உலகத்தின் முடிவு புரியும் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன். யெகோவா ஈரே, உன்னுடைய தேவைகள் பார்த்து கொள்ளப்படும். நான் யெகோவா ஈரே. கிறிஸ்துவாக தேவன் இந்த உலகத்திலே கல்வாரி சிலுவையிலே எனக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு உள்ள ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். கிறிஸ்து ஏக தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார். நான் யாரையும் கண்டு அஞ்சணும்னு அவசியமே கிடையாது. எனக்குள்ளாக கடவுள் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் தான் திரும்ப சொல்ற கேட்டுக்காங்க, கடவுள் இங்க இருக்கிறார், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறார், போய் கூப்பிட்டு இருக்காத. அவருக்கு தெரியும் எல்லாம், உனக்கு என்னென்ன செய்யணுங்கிறது எல்லாவற்றையும். மதியனத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்குமாறு கர்த்தர் உங்களை கேட்டுக்கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய சிலுவை மரணத்தின் ஊடாக நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து தேவைகளையும் சந்தித்து யெகோவா ஈரேவாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகும்.